سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாமும் ஜமாஅத்தும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் ஜமாஅத் இந்த இரண்டை எடுத்துக்கொண்டாலும் இரண்டும் அரபி வார்த்தைகளாகவே இருக்கின்றன. இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சுபஹான ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில் அருளிய ஒரே ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. உலகத்திலே பல்வேறு விதமான மதங்கள் காணப்பட்டாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அதற்கென்று பல தனி சிறப்புகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே பல்வேறு மதங்களை நாங்கள் பார்க்கின்றோம். யூத மதம், கிறிஸ்தவ மதம், பௌத்த மதம், இந்து மதம், இப்படி பல்வேறு விதமான மதங்கள் காணப்படுகின்றன. இது எல்லாவற்றையும் விட மிகவும் சிறந்த ஒரு மார்க்கமாக, ஒரு மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பரிபூரண ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் திகழ்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் இந்த மார்க்கம்தான் மேன்மையானது, இதுதான் சரியானது, இதுதான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் கூறுகின்றான். இது சம்பந்தமாக வரக்கூடிய அல் குர்ஆனி வசனங்கள் ஒரு சிலவற்றை முதல் கட்டமாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். சூரத்து ஆலை இம்ரான் எனும் அத்தியாயத்தின் 85வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமன் யபதகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு, எவர்கள் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை தங்களுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மட்டுமல்ல, வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், மறுமை நாளில் அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் நின்றும் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். அதே போல சூரத்து ஆலை இம்ரான் எனும் அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கின்றான், இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உள்ள ஒரே ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் தான் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்கின்றான். அதேபோன்று சூரத்துல் மாயிதா எனும் அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வரதீது லகுமுல் இஸ்லாம் அதீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இப்படி பல்வேறு குர்ஆனிய வசனங்களில் இஸ்லாம்தான் சரியான மார்க்கம் என்றும், இஸ்லாம்தான் படைத்த அல்லாஹ்விடத்திலே பொருத்தமான ஒரு மார்க்கம் என்றும், அவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்றும் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கின்றார். எனவே இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கின்றோம், இதிலே ஜாதி மத பேதம் கிடையாது. தாழ்த்தப்பட்ட ஜாதி உயர்ந்த ஜாதி என்ற ஒரு வகையே இஸ்லாத்திலே கிடையாது. எந்த குலமாக இருந்தாலும், எந்த கோத்திரமாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருந்தாலும், எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருந்தாலும், இஸ்லாத்திற்குள் அவர்கள் நுழைந்து விட்டால் உண்மையான சகோதரர்களாக பார்க்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே பாரபட்சம் இருக்கக்கூடாது என்கின்ற சமத்துவத்தை இந்த இஸ்லாம் போதிக்கின்றது. இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட பல்வேறு குலத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள், அதே போன்று பல்வேறு தரத்திலே உள்ளவர்கள் எல்லாம் ஒரே சஃபிலே நின்று தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆரம்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார். இதுதான் இஸ்லாமியத்தினுடைய ஒரு தாற்பரியமாக இருக்கிறது. ஒருவர் அந்நிய மதத்திலிருந்து இஸ்லாத்திற்குள் நுழைந்தால் கூட அந்த மனிதனை ஒரு சகோதரனாக அவருக்குரிய சரியான கண்ணியத்தை கொடுத்து பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆனால் இன்றுள்ள பல அமைப்புகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு அந்நிய மதத்திலிருந்து ஒரு மனிதர் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருவாராக இருந்தால் அவரை மௌலா இஸ்லாம் என்று ஒரு விதமாக கழித்து பார்ப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலே இஸ்லாத்திலே அப்படி பார்க்க முடியாது. எல்லோருக்கும் சம அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. பரம்பரையிலிருந்து இஸ்லாத்திலே வந்தாலும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பரம்பரை இஸ்லாம் என்று ஒன்று கிடையாது. இன்று பிரிவுகளிலே பரம்பரை இஸ்லாம் என்று ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தாய் தந்தையர்கள் இஸ்லாத்திலே இருந்தால் அவர்களும் இஸ்லாத்திலே இருப்பார்கள், அவர்களுடைய பிள்ளைகளும் இஸ்லாத்திலே இருப்பார்கள் என்ற பிழையான சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பரம்பரை ரீதியாக அது வருவது கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் பருவ வயதை அடைந்ததன் பிறகு தன்னுடைய இஸ்லாத்தை உறுதிப்பிரமாணத்தின் மூலம், பைஆத்தின் மூலம் அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எவருடைய கழுத்திலே பைஆத்தின்றி மரணிக்கின்றாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று சொன்னார்கள். எனவே இஸ்லாத்திலே வளர்ந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இஸ்லாத்தில் ஒரு பிரிவிலிருந்து நுழையக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அந்நிய மதத்திலிருந்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த பைஆத்தின் மூலம்தான் இஸ்லாத்திலே உள்வாங்கப்படுவார்கள். இதன் அடிப்படையில் அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு மத்தியிலே பாரபட்சம் கிடையாது, அவர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான ஒரு முருகல் நிலையும் கிடையாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், எங்கிருந்து வந்தாலும் எந்த குலத்தை சார்ந்தவராக அவர் இருந்தாலும் அல்லாஹுடத்திலே கண்ணியமானவர் யாரென்றால், யார் அல்லாஹுக்கு மிகவும் அஞ்சி நடக்கின்றாரோ அவர்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இது இஸ்லாம் பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகின்றவர்களை முஸ்லீம்கள் என்று சொல்லப்படும். இஸ்லாம் என்றால் கட்டுப்பாடு, சாந்தி, சமாதானம். அதேபோன்று இந்த இஸ்லாத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்களுக்கு முஸ்லீம்கள் என்று சொல்லப்படும். இதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் எனும் அத்தியாயத்தின் 78வது வசனத்திலே சொல்கின்றான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் மின் கபலு வஃபி ஹாதா, இப்பொழுதும் இதற்கு முன்னாலும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு முஸ்லீம்கள் என்றுதான் பெயர் வைத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே இந்த இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் அவர்கள் முஸ்லீம்கள் என்ற அந்த நாமத்தை கொண்டுதான் அழைக்கப்பட வேண்டுமே ஒழிய வேறு இயக்க பெயர்களை கொண்டு அவர்கள் அழைக்கப்பட முடியாது. நீங்கள் யார், நான் ஒரு தௌஹீத்வாதி சொல்ல முடியாது. நீங்கள் யார், நான் ஜமாத் இஸ்லாமி. நீங்கள் யார், நான் ஒரு தப்லீக்காரன் என்றெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாத்திற்குள் நுழையக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு அடையாள பெயர் என்னவென்றால் அவர்கள் முஸ்லீம்கள். அல்லாஹு தஆலா அப்படித்தான் பெயர் வைத்திருக்கின்றான். வேறு எந்த விதமான இயக்க பெயர்களையும் வைத்து உங்களை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அதே போன்று வேறு மதுஹபுகளை சார்ந்தவர்கள் என்று மற்றவர்களை அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. எங்களுடைய வழிகாட்டியான அல் குர்ஆனையும் அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளையும் சரியாக எடுத்து நடக்கக்கூடியவர்களுக்கு முஸ்லீம்கள் என்ற பெயர் மாத்திரமே சொல்லப்படுகின்றன. இந்த முஸ்லீம்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஒரு சமுதாயமாகத்தான் இருப்பார்கள். ஒரே காலகட்டத்திலே பல சமுதாயங்கள் இருந்து கொண்டு நாங்கள் தான் சரியான இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோம், நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம்களாக இருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டாலும் அதிலே ஒரே ஒரு கூட்டம்தான் உண்மையான முஸ்லீம்களாகவும் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாங்கள் பல அல் குர்ஆன் வசனங்களின் வாயிலாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்படி சொல்கின்றான், வலவு ஷா ரப்புக லஜஅல அன்நாஸ உம்மதன் வாஹிதா, அவங்களுடைய ரப்பு நாடியிருப்பானாக இருந்தால் மனிதர்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தினராக அல்லாஹு தஆலா ஆக்கியிருப்பான். வலா யஸாலூன முக்தலிஃபீன், ஆனால் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல் கொண்டு கொண்டே இருப்பார்கள். இல்லா மன் ரஹிம ரப்புக், உங்களுடைய ரப்பு யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர. வலிதாலிக ஹலகஹும், இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை படைத்தான். வதம்மத் கலிமத்து ரப்பிக லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாஸி அஜ்மாயின், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்தை கொண்டு நிரப்புவோம் என்ற உங்களுடைய ரப்பினுடைய வாக்கு பூரணமாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா இந்த விஷயத்திலே சொல்கின்றான். அதாவது மனிதர்களை அல்லாஹு தஆலா நாடியிருந்தால் ஒரே இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவருக்கு கீழ் ஒரு சமுதாயமாக முஸ்லீம் கூட்டமைப்பாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருப்பான். ஏன் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல்களும் பல இயக்கங்களும் பல பிரிவுகளும் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹுடைய வாக்குறுதி முந்திவிட்டது. எப்படி? நான் மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்தை கொண்டு நிரப்புவேன் என்ற அல்லாஹுடைய வாக்குறுதி முந்திவிட்டது. இதன் காரணமாகத்தான் மனிதர்கள் இப்படி பல பிரிவுகளாக பிரிந்து தங்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல்கள் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹூத் எனும் அத்தியாயத்தின் 118-119 வசனங்களிலே சொல்லுகின்றான். எனவே ஒரு கூட்டம்தான் சத்தியமாக இருக்க முடியும். ஒரே காலத்திலே இரண்டு அமைப்புகள் இருந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஆதரித்துக் கொண்டு நீங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் முஸ்லீம்கள் தான், ஆனால் எங்களுக்கென்று ஒரு பள்ளி, உங்களுக்கென்று ஒரு பள்ளி, எங்களுக்கென்று ஒரு வழிகாட்டி, உங்களுக்கென்று ஒரு வழிகாட்டி, எங்களுக்கென்று ஒரு பெயர், உங்களுக்கென்று ஒரு பெயர், இப்படியெல்லாம் இஸ்லாத்தை பிரிப்பதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரத்தையும் யாராலும் காட்ட முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் அம்பியா எனும் அத்தியாயத்தின் 92 வசனத்திலே சொல்லுகின்றான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்துன் வாஹிதா, நிச்சயமாக உங்களுடைய உம்மத் நிச்சயமாக ஒரே ஒரு கூட்டம்தான். ரப்புக்கும் ஃபாபுதூல், நான் தான் உங்களுடைய ரப்பு, என்னை நீங்கள் அடிபணியுங்கள், எனக்கு அடிபணியுங்கள் என்றாலும் வதகத்தவு அம்ரஹும் பைனஹும் குல்லுன் இலைனா ராஜிவன், மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தங்களுக்கு மத்தியிலே பல பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டு பல வாராக அவர்கள் பிரிந்து சின்ன பின்னமாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் எங்களை நோக்கித்தான் மறுமை நாளிலே வரவேண்டியிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இதே போன்று ஒரு கூட்டம்தான் சத்தியத்திலே இருக்கும், ஒரு சிறிய கூட்டம்தான் சத்தியத்தை நாடியிருக்கும் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் தன்னுடைய திருவசனங்களின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி லாஹிரீன் அலல் ஹக், என்னுடைய உம்மத்தில் ஒரு சிறிய கூட்டம்தான் இந்த சத்தியத்தை கண்டுபிடித்து மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த ஒரு கூட்டம் என்கின்ற ஒரு அவசியம் ஒரு மனிதன் சுவனம் செல்லுவதற்கு ஒரு அமைப்பு சத்தியத்தை நோக்கி அவர்கள் செல்வதற்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. இந்த ஒரு கூட்டத்தை நாடித்தான் சுவனத்திலே செல்ல வேண்டும், சுவன அடிப்படையிலே அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு கூட்டத்திலே தான் சுவனத்தினுடைய பாதை இருக்கிறது என்பதும் அல் குர்ஆனிய அதே போன்ற ஹதீஸ்களின் வாயிலாக எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சூரத்து ஸுஹ்ருஃப் எனும் அத்தியாயத்தின் 33வது வசனத்தினை அல்லாஹு தஆலா இப்படி சொல்கின்றான், ஒரே ஒரு கூட்டமாக மக்கள் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமை மட்டும் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டு வாசல் படிகளையும் அதே போன்று அவர்களுடைய கூரை முகடுகளை எல்லாம் தங்கங்களாலும் வெள்ளிகளாலும் மாணிக்கங்களாலும் அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுத்திருப்பான். ஏன் ஆக்கவில்லை என்றால், அப்படி ஆக்கி கொடுத்து விட்டால் மனிதர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்திலே இணைந்து சத்தியத்திலே பயணிக்க மாட்டார்கள். எல்லோரும் காஃபிர்களாக மாறி தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய வாசல் படிகளையும் அதே போன்று தங்களுடைய கூரை முகடுகளை எல்லாம் தங்கங்களால் மாற்றியிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். எனவே இதிலும் ஒரு கூட்டமாக இருப்பதனுடைய அவசியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லுகின்றான். எனவே இஸ்லாத்தினுடைய ஒரு விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தந்துவிட்டேன். அதே போன்று இந்த இஸ்லாம் அது ஒரு கூட்டத்தில் தான் தங்கியிருக்கும் என்பதையும் நான் உங்களுக்கு தந்துவிட்டேன். பல பிரிவுகளாக இருந்து எல்லோரும் இஸ்லாமாக இருக்க முடியாது, எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்க முடியாது, அதில் ஏதோ ஒரு கூட்டம் சத்தியத்திலே இருக்கும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு அல் குர்ஆன் வாயிலாக தெளிவுபடுத்திவிட்டேன். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஒரு கூட்டம்தான் சத்தியத்திலே இருக்கும் என்றும் அதே போன்று அதனுடைய அடையாளம் அவர்கள் ஜமாஅத்தாக இருப்பார்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் சுனன் அபு தாவூத் என்ற கிரந்தத்தில் 4597வது இலக்கத்திலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், யூதர்கள் 71 கூட்டங்களாக பிரிந்தார்கள், அதே போன்று கிறிஸ்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள், அதே போன்று என்னுடைய இந்த உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும், அதிலே 72 நரகத்தை நோக்கி சென்றுவிடும், ஒரே ஒரு கூட்டம்தான் சுவனத்தை நோக்கி செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த ஒரு கூட்டம் சுவனத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம் எப்படி இருக்கும் என்றால், வஹிய அல் ஜமாஅ, அது ஒரு ஜமாஅத்தாக ஒரு கூட்டமைப்பாக அது இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது ஒரு ஜமாஅத்தாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தனி மனிதனாக ஒரு முஸ்லீமாக வாழ்ந்துவிட்டு செல்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. பல பேர் சேர்ந்து கூட்டாக ஜமாஅத்தாக இந்த இஸ்லாத்தை செயல்படுத்துவதற்குத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. அதற்குரிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த ஜமாஅத்து தொழுகையை நாங்கள் காண்கின்றோம். அல்லாஹு தஆலா 5 நேர தொழுகை ஏன் கடமையாக்கி இருக்கின்றான் என்றால், அதுவும் கூட்டு தொழுகையாக ஆண்களுக்கு ஏன் கடமையாக்கி இருக்கின்றான் என்றால், அவர்கள் ஒரு ஜமாஅத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஜமாஅத் என்ற இந்த அமைப்பை தங்களுடைய ஏனைய எல்லா விஷயங்களிலும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இதனை அல்லாஹு தஆலா அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றான். எனவே சத்தியத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கூட்டம், சுவனத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கூட்டம், 73 கூட்டங்களில் சுவனத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய அடையாளம் வஹிய அல் ஜமாஅ, அது ஜமாஅத்தாக இருக்கும் ஒரு கூட்டமைப்பாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன? இந்த ஜமாஅத்து தான் இஸ்லாம். இஸ்லாம் வேறு, ஜமாஅத் வேறு என்பது கிடையாது. இந்த ஜமாஅத்து தான் இஸ்லாமாக இருக்கும். இந்த ஜமாஅத்தை விட்டு வெளியேறி செல்கின்றவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி செல்கின்றவராக அவர் கருதப்படுவார். இந்த ஜமாஅத்தை விட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டை கலட்டிக் கொண்டவர் இஸ்லாத்தை விட்டும் கலற்றி கொண்டவராக அவர் கருதப்படுவார். அதற்குரிய ஆதாரங்களை இந்த ஜமாஅத்தினுடைய அவசியத்தின் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களிலே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். இதான் ஜமாஅத்தினுடைய தாற்பரியம். இந்த ஜமாஅத் தான் இஸ்லாமாக இருக்கும். இந்த இஸ்லாத்திற்குள், இந்த ஜமாஅத்திற்குள் யார் நுழைகின்றார்களோ அவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள். இந்த இஸ்லாத்திற்குள், ஜமாஅத்துக்குள் யார் நுழையவில்லையோ அவர்கள் ஜாஹிலியத்திலே இருப்பார்கள். எவர்கள் இந்த ஜமாஅத்தையும் இஸ்லாத்தையும் மனமுரண்டாக நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் காபிர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு. இந்த ஒரு தீர்ப்பு எந்த ஜமாஅத்திலே காணப்படுகின்றதோ அதுதான் இஸ்லாமிய ஒரு ஜமாஅத்தாக இருக்கும். இது இஸ்லாமிய ஜமாஅத்தாக இருக்க வேண்டிய ஒரு அடையாளங்களிலே மிக முக்கியமான ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கூட்டம் தான் சுவனம் செல்லும், அது ஜமாஅத்தாக இருக்கும் என்ற ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். அதே போன்று இந்த ஜமாஅத்தினுடைய அவசியம் என்ன, எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இந்த ஜமாஅத் தேவைப்படுகின்றது, அத்தியாவசியப்படுகின்றது என்பது சம்பந்தமாகவும் வரக்கூடிய ஒரு சில ஹதீஸ்களை உங்களுக்கு ஆதாரங்களோடும் இலக்கத்தோடும் நான் தருகின்றேன். நீங்கள் அவைகளை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்தில் 1717 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅன ஆமுருக்கும் பிஹம்சின் அல்லாஹு அமரனி பிஹின்ன, நான் உங்களுக்கு 5 விடயங்களை ஏவுகின்றேன். இந்த 5 விடயங்களையும் அல்லாஹு தாலா எனக்கு ஏவினான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னார்கள், அல் ஜமாஅ, நீங்கள் ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். வஸ்ஸம்இ வத்தா, ஒரு அமீருக்கு செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். வல் ஹிஜ்ரா, சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற போது ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள வேண்டும். வல் ஜிஹாத் ஃபி சபீலில்லாஹ், சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது ஹிஜ்ரத்துக்கு அடுத்தபடியாக அல்லாஹுடைய பாதையிலே போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் முதலாவது குறிப்பிட்ட இந்த ஜமாஅத்தை பற்றி விரிவாக சொன்னார்கள். فَإِنَّهُ مَنْ خَرَجَ مِنَ الْجَمَاعَةِ قِيدَ الشِّبِرٍ فَقَدْ خَلَعَ رِبَقَةَ الْإِسْلَامِ مِنْ عُنُقِهِ, யார் இந்த ஜமாஅத்திலிருந்து ஒரு சான் அளவு வெளியேறி செல்கின்றாரோ அவர் இஸ்லாமிய வலயத்தை அவர் களைந்து எறிந்து விட்டார். இல்லா இயற்சி, மீண்டும் அவர் திரும்பி வந்தாலே ஒளிய. யார் ஜாஹிலிய குரலை கொடுக்கின்றார்களோ ஜஹன்னம், அவர் நரகத்தினுடைய விறகு கட்டையாகும். உடனே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஜாஹிலிய குரலை கொடுப்பவர்கள் நரகத்தினுடைய விறகு கட்டை என்று சொன்னீர்களே, அவர்கள் தொழுதோ நோன்பு பிடித்தாலுமா நரகத்தினுடைய விறகு கட்டை என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால் வஇன் ஸல்லா வஸாம வஸாம அன்னஹு முஸ்லிமுன், அவர் தொழுது நோன்பு பிடித்து தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர் நரகத்தின் விறகு கட்டைதான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபதுல் முஸ்லிமீன் பி அஸ்மாஇஹிம், முஸ்லீம்களை அவர்களுடைய பெயர்களை கொண்டு நீங்கள் அழையுங்கள். அது என்ன? அல்லாஹு தஆலா வைத்த பெயர் அல் முஸ்லிமீன், முஸ்லீம்களே என்று நீங்கள் அவர்களை அழையுங்கள். அதே போன்று அல் மூமினீன், மூமின்களே என்று நீங்கள் அவர்களை அழையுங்கள். அல்லது இபாத் அல்லாஹ், அல்லாஹினுடைய நல்லடியார்களே என்று நீங்கள் அவர்களை அழையுங்கள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா 5 கட்டளைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த 5 கட்டளைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே முதலாவது சொன்னார்கள், அல் ஜமாஅ, ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனை சொல்லிவிட்டு செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும், ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தையும் ஜமாஅத்தையும் எப்படி இணைக்கிறார்கள் என்று பாருங்கள். வமன் கரஜ மினல் ஜமாஅத்தி கீத சுபரி, யார் ஒரு சான் அளவு இந்த ஜமாஅத்தை விட்டு வெளியேறி செல்லுகின்றாரோ அவர் ஃபகத் ஹலஅ ரிபகத்தல் இஸ்லாமி மின் உனுகிஹி, இஸ்லாத்தினுடைய வளையத்தை தன்னுடைய கழுத்திலிருந்து தூக்கி எறிந்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்லாம் தான் ஜமாஅத், ஜமாஅத்து தான் இஸ்லாம், அந்த ஜமாஅத்திற்குள் தான் இந்த இஸ்லாம் இருக்கும். இந்த ஜமாஅத்தை விட்டு யார் ஒரு சான் அளவு வெளியேறி சென்றாலும் அவர்கள் தொழுது நோன்பு பிடித்து தன்னை ஒரு முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டாலும் அவர்கள் நரகத்தின் விறகு கட்டை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதே போல இந்த ஜாஹிலி அழைப்பு என்றால் பிரிவினைவாத அழைப்பு. இதற்கு உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு அன்சாரி தோழருக்கும் ஒரு முஹாஜிர் தோழருக்கும் இடையிலே ஒரு சிறு சர்ச்சை ஏற்பட்டுவிட்டது, அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சண்டை ஏற்பட்டுவிட்டது. எனவே அன்சாரி என்ன செய்தார் என்றால், அன்சாரிகளே எனக்கு நீங்கள் உதவிக்கு வாருங்கள் என்று அழைத்தார். முஹாஜிர்கள் அவர் என்ன செய்தார் என்றால், முஹாஜிர்களே நீங்கள் எனக்கு உதவிக்கு வாருங்கள் என்று அழைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கண்டித்தார்கள், இதென்ன நீங்கள் ஜாஹிலி அழைப்பை அழைக்கின்றீர்கள், ஒரு பிரிவினைவாத அழைப்பை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஜாஹிலிய அழைப்பு என்பதை அடையாளம் காட்டினார்கள். எனவே இந்த பிரிவினைவாத அழைப்பை யார் மேற்கொள்ளுகின்றார்களோ, நீங்கள் எங்களுடைய அமைப்பிலே வாருங்கள், தௌஹீதுக்கு வாருங்கள், ஜமாத் இஸ்லாமிக்கு வாருங்கள், அல்லது தபிலீகுக்கு வாருங்கள், அது ஷாஃபி ஹனஃபி மதஹபுகளுக்கு வாருங்கள் என்று யார் இப்படி பிரிவினைவாத அழைப்புகளை கொடுக்கின்றார்களோ அவர்கள் நரகத்தினுடைய விறகு கட்டைகள். அவர்கள் தொழுது நோன்பு பிடித்து தன்னை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் நரகத்தினுடைய விறகு கட்டை தான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார். இந்த ஹதீஸின் மூலமாகவும் ஜமாஅத்தினுடைய அவசியத்தை, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் அந்த ஜமாஅத்தோடு எந்த அளவு சேர்ந்து இருக்க வேண்டும், தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும், அதனுடைய அவசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்ற கிரந்தத்தில் 294 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலாசு, மூன்று விடயங்கள் இருக்கின்றன, லா யஹில்லு அலைஹின்ன கல்பு மூமின், ஒரு மூமினுடைய உள்ளம் அந்த விடயத்திலே மோசடி செய்யாது, அந்த விடயங்களிலே மாறு செய்யாது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஹ்லாசு அமல் லில்லாஹ், அல்லாஹுக்காக ஒரு அமலை செய்வதாக இருந்தால் அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடு ஒரு அமலை செய்தல், வத்தாத்துலிரவில் அம், ஒரு அதிகாரம் உடையவருக்கு ஒரு அமீருக்கு செவிமடுத்து கட்டுப்படுதல், வலுசூமு ஜமாஅத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய கூட்டமைப்பை அரபியிலே சொல்வதென்றால் ஜமாஅத்தில் முஸ்லிமீனோடு சேர்ந்து இருத்தல் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த மூன்று விஷயங்களிலும் ஒரு மூமினுடைய உள்ளம் மாறு செய்யாது, மோசடி செய்யாது என்று சொன்னார்கள். ஈமானுடைய அவசியம் எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் மூமினாக இருப்பதனுடைய அவசியம் எங்களுக்கு தெரியும். ஏன் மூமினாக மட்டும் ஒரு மனிதன் இல்லை என்றால் அவனால் சுவனத்திற்குள் நுழைய முடியாது. இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இடங்களிலே எங்களுக்கு மிக தெளிவாக சொன்னார்கள், லா துஉமின் லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துஉமினு, நீங்கள் விசுவாசம் கொள்ளும் வரை, ஈமான் உடையவர்களாக ஆகும் வரைக்கும் நீங்கள் சுவனம் நுழைய முடியாது. அதே போன்று ஒரு யுத்தத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரகடனம் செய்தார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், லா தத்குலுல் ஜன்னத இல்லா நஃப்ஸுன் முஃமினா, ஒரு முஃமினான ஆத்மாவை தவிர வேறு எந்த ஒரு ஆத்மாவும் சுவனத்திற்குள் நுழையாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே முஃமினாக இருப்பதனுடைய அவசியம் என்னவென்றால் சுவனத்தில் அப்பொழுதுதான் நுழையலாம். விசுவாசம் உள்ளத்திலே இருந்தால்தான் சுவனத்திற்குள்ளே அவர்களால் நுழையலாம். இப்படி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விசுவாசியினுடைய உள்ள மூன்று விஷயங்களிலே மாறு செய்யாது என்று சொன்னார்கள். ஒன்று என்ன சொன்னார்கள்? ஒரு அமீருக்கு செவிமடுத்து கட்டுப்படுவது. அதே போன்று ஒரு அமலை செய்கின்ற போது தூய்மையான நல்ல எண்ணத்தோடு அந்த அமலை செய்வது, அல்லாஹுக்காக என்று செய்வது. வெறுமனே ஒரு அமலை செய்துவிட்டு அல்லது ஒரு சதகாவை செய்துவிட்டு இரத்த தானம் என்ற முகாம்களை நடத்திவிட்டு அல்லது சில கிணறுகளை கட்டி கொடுத்து விட்டு இதோ பாருங்கள் நாங்கள் கிணறுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம், இதோ பாருங்கள் நாங்கள் இரத்ததான முகாம் நடத்தி இருக்கிறோம், இதோ பாருங்கள் நாங்கள் இப்படியெல்லாம் சேவை செய்திருக்கிறோம் என்று மீடியாக்களிலே பிரசுரிப்பது என்பது தூய்மையான எண்ணம் கிடையாது. அது இஹ்லாஸ் கிடையாது. அவர்கள் ஒரு சேவையை செய்வதற்கு முன்னால் முதலாவது அவர்கள் தங்களுடைய போர்டை தான் கொண்டு வைப்பார்கள். இந்த ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு சேவையை செய்கின்றார்கள் என்ற ஒரு போர்டை காட்டிவிட்டு அதன் பிறகுதான் அவர்களுடைய சேவையை செய்வார்கள். அதனை அப்படியே போட்டோ எடுத்துவிட்டு, அதனை அப்படியே வீடியோ எடுத்துவிட்டு டிவிகளிலும் அதே போன்று பத்திரிகைகளும் அப்படியே கொடுப்பார்கள். இது இஹ்லாஸ் கிடையாது. லா துபதிலோ சதகாசிக்கும் பில் மன்னி வல்லாத அல்லாஹு தாலா சூரத்தில் பக்கராவிலே சொல்கின்றான், உங்களுடைய கொடுப்பனவுகளை சதகாக்களை இன்ன பிற மக்களுக்கு சொல்லி காட்டுவதன் மூலம் அவர்களுக்கு நோவினை செய்வதன் மூலம் நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள், அழித்து நாசமாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹின் தூதர் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். எனவே இப்படி ஒரு அமலை நாங்கள் செய்வதாக இருந்தால் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹுக்காக என்று இருக்க வேண்டும். இந்த விஷயத்திலே ஒரு மூமினுடைய உள்ளம் மாறு செய்யாது. அதே போன்று ஒரு அமீருக்கு செவிமடுத்து கட்டுப்படுவது, இந்த ஒரு விஷயத்திலே ஒரு மூமினுடைய உள்ளம் மாறு செய்யாது, மோசடி செய்யாது. அதே போன்று ஒரு முஸ்லீம் கூட்டமைப்பு ஜமாஅத்தில் முஸ்லிமினோடு தன்னை இணைத்திருத்தல், அதை விட்டு பிரியாமல் அதற்கு மாறு செய்யாமல் அதனை விட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டை கழற்றி கொள்ளாமல் அதனோடு ஒத்துழைப்பாக இருந்து அதோடு தன்னை இணைத்துக் கொள்வது, இந்த விஷயங்களில் ஒரு மூமினுடைய உள்ளம் மாறு செய்யாது என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸின் மூலமாகவும் ஒரு ஜமாஅத்தை அல் ஜமாஅத்தை ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றிப்பிடுவதனுடைய அவசியத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 6878 இலக்கம். இந்த ஹதீஸிலே வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் ரப்பாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் அங்கீகரித்துக் கொண்ட ஒரு முஸ்லிமனுடைய இரத்தம், ஒரு மனிதனுடைய இரத்தம் மூன்று விடயங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஹதீஸிலே சொன்னார்கள், லா யஹில்லு தமின் ரஇன் முஸ்லிமின் யஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் நான் அல்லாஹுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்லக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமானுடைய ஒரு மனிதனுடைய இரத்தமும் ஹலால் ஆகாது, இல்லா பிஹ்தா ஸலாஸ் மூன்று விடயங்களுக்கே தவிர. ஒன்று அன்-நஃப்ஸு பின்-நஃப்ஸ், கொலைக்கு கொலை. அதே போன்று வத்தய்யிபு ஸானி, விபச்சாரம் செய்து திருமணம் முடித்ததன் பின்னர் விபச்சாரம் செய்பவனுடைய இரத்தம். அதே போன்று அல் முஃபாரிகுல் தீன், அல் முஃபாரிகு மின தீன் வத்தாரிகுல் ஜமாஅ, ஜமாஅத்தை விட்டுவிட்டு தீனை விட்டும் வெளியேறி சென்றவன் இவனுடைய இரத்தமும் ஹலால் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், எவன் ஒருவன் ஜமாஅத்தை விட்டு பிரிந்து விடுகின்றானோ, அந்த ஜமாஅத்திலிருந்து தன்னை கலட்டிக் கொள்கின்றானோ, அவன் தாரிகுத்தீன் மார்க்கத்தை விட்டுவிட்டான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்குமாக இருந்தால், ஒரு இஸ்லாமிய ஒரு நடைமுறை இருக்குமாக இருந்தால், அதற்குரிய சக்தி இருக்குமாக இருந்தால், அவர்களுடைய இரத்தம் ஓட்டப்படுவதற்கு ஹலால் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸின் மூலமாகவும் ஜமாஅத்தினுடைய இஸ்லாத்திலே ஜமாஅத்தினுடைய அவசியத்தை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இப்னு ஹிப்பான் இந்த கிரந்தத்தில் 4577 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி அர்ஃபஜா என்ற நபித்தோழர் அறிவிக்கின்றார்கள். சமயத்து நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், எனக்கு பின்னால் பல பல ஃபித்னாக்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். எனவே யாரை நீங்கள் ஃபாரகல் ஜமாஅ, ஜமாஅத்தை விட்டும் பிரியக்கூடிய ஒரு நிலையில் காண்கின்றீர்களோ, அல்லது அவ் யுரீது அன் யுஃபர்ரிக பைன உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அம்ருஹும் ஜமீஉன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் அவர்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துவதற்கு யார் நாடுகின்றார்களோ, எவர்கள் ஜமாஅத்திலிருந்து பிரிந்து செல்ல நாடுகின்றார்களோ, அல்லது முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்த யார் நாடுகின்றார்களோ, அவர்களை ஃபக்துலூஹு காயினன் மன் கான், அவர் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் கொன்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன யதல்லாஹி மஅல் ஜமாஅ, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கை இந்த ஜமாஅத்தோடு இருக்கிறது, வஇன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான், மாமன் ஃபாரகல் ஜமாஅத்த யர்குது, யார் இந்த ஜமாஅத்தை விட்டு பிரிந்து செல்கின்றாரோ அவரோடு ஷைத்தான் இருந்து கூத்தாடி கொண்டிருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே முஸ்லீம்கள் ஒரு ஜமாஅத்தாக இருக்க வேண்டும், அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்து அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் யாராவது ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பார்களாக இருந்தால், அப்படிப்பட்ட அந்த ஜமாஅத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதற்கு யாராவது முயற்சிப்பார்களாக இருந்தால், அவர்கள் யாராக இருந்தாலும் அவரை கொன்று விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு இஸ்லாமிய கிலாபத் எங்கு நிகழ்கின்றதோ, இஸ்லாமிய கிலாபத் எங்கு நடக்கின்றதோ அங்குதான் இந்த கொள்கின்ற விஷயம் சாத்தியமா, இந்த காலத்திலே அது செய்ய முடியாது. எனவே இதனுடைய பாரதூணம் என்னவென்றால், அந்த ஜமாஅத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவர் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி செல்கின்றார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி இந்த ஜமாஅத்தை விட்டு யார் வெளியேறி செல்கின்றார்களோ அவர்களோடு ஷைத்தான் இருந்து கொண்டு அவர்களுக்கு பலவிதமான பொய்களை சொல்லி அவர்களை மென்மேலும் பல மக்களை வழிகெடுப்பதற்கு காரணமாக்கி கொண்டிருப்பான். இதற்கு உதாரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர், அதே போன்று மிகவும் அமானியத்துக்குரியவராக ஒரு மனிதர் இருந்தார், அப்துல்லா என்று சொல்லப்படுகிற அவர் வஹியை எழுதி கொண்டிருந்தார். அப்படியான ஒரு மனிதர் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை விட்டு வெளியேறி யூதர்களோடு அவர் சேர்ந்து கொள்கின்றார். அவர் சேர்ந்து விட்டு சும்மா இருக்கவில்லை, அவர் இஸ்லாத்தை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பிழையான பல செய்திகளை அவர் சொன்னார். இவருக்கு வஹி வருவது கிடையாது, இவர் பொய் சொல்லுகின்றார். நான் ஒரு விஷயத்தை சொல்லி அதை நான் எழுதவா என்று கேட்டால் ஆமாம் என்று தலையசைத்து விடுவார். எனவே இவர் வெறும் மன உயிர்ச்சியை பின்பற்றக்கூடியவர் என்று அந்த யூதர்களுக்கு மத்தியிலே அவர் பிரச்சாரம் செய்தார். இது இஸ்லாத்தை விட்டு யார் வெளியேறி செல்கின்றார்களோ அவர்களுடைய தன்மை, அவர்களிடத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அவர்கள் வஸ்ததல்லல் இமாரா, அவர்களிடத்தே ஒரு தன்மை இருக்கும், என்னவென்றால் இமாரத்தை குறை சொல்வார்கள், தலைமைத்துவத்தை குறை சொல்வார்கள், அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி நடத்துவது சரியில்லை, இப்படியெல்லாம் பிழை இருக்கிறது என்று ஒரு சில பிழைகளை சொல்லி அவர்கள் ஜமாஅத்தை விட்டு வெளியேறி செல்லிவிடுவார்கள். வெளியேறி விட்டு அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், பல பேர்களுக்கு மத்தியிலே பல விதமான கதைகளை சொல்லி அவர்களை வழிகெடுக்கின்ற விஷயத்திலே அவர்கள் மும்முரமாக இருப்பார்கள். இது அவர்களுடைய தன்மை, அல்லாஹ்வுத்தால அப்படித்தான் வைத்திருக்கிறான், ஷைத்தானை அவர்களுக்கு சாட்டி விட்டிருக்கிறான். அதே போன்று இந்த ஜமாஅத்தை விட்டு வெளியேறுவது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 1848 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மன் ஹரஜ மின தாஅத்தி, யார் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறி வஃபாரகல் ஜமாஅ ஜமாஅத்தை விட்டும் பிரிந்து செல்கின்றாரோ அந்த நிலையில் ஃபமாத் அவர் மரணித்து விடுவாராக இருந்தால் மாத்த மீட்டன் ஜாஹிலியா, அவர் ஜாஹிலிய மரணத்தை தழுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே முதல் கட்டம், ஒரு மனிதன் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறுவான். கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறக்கூடிய மனிதன் ஜமாஅத்திலிருந்தும் வெளியேறி விடுவான். அப்படி வெளியேறக்கூடிய மனிதனுடைய நிலைமை என்னவென்றால், அதே வெளியேறிய நிலையிலே அவன் மரணிப்பானாக இருந்தால் அவன் ஜாஹிலிய மரணத்தை அடைவான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே 7054 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின் அமீரிஹி ஷைஅன் யக்ரஹுஹு, யாராவது ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம், ஒரு அமீரிடத்திலே வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் காணுவாராக இருந்தால் ஃபல் யஸ்பிர் அலைஹி, அந்த விஷயத்திலே அவர் பொறுமையாக இருக்கட்டும். ஒரு அமீரிடத்திலே ஒரு மனிதர் ஒரு சில தன்மைகளை காண்கின்றார், அவருக்கு வெறுப்பாக இருக்கிறது, எனவே அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன் அவர் பொறுமை இழந்து அவருடைய கட்டுப்பாட்டை விட்டு விலகி அவர் ஜமாஅத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலைமை வருமாக இருந்தால், இன்னஹு மன் ஃபாரகல் ஜமாஅத் ஷிவரன், யார் ஒரு ஜமாஅத்தை விட்டும் இந்த அல் ஜமாஅத்தை விட்டும் ஒரு சான் அளவு வெளியேறி செல்கின்றாரோ, ஃபமாத இல்லா மாத மீட்டன் ஜாஹிலியா, அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணத்தையே சாரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸும் ஒரு அமீருடைய கட்டுப்பாடு, அவருடைய அந்த கட்டுப்பாட்டை விட்டு மீறுகின்ற போது ஜமாஅத்திலிருந்து வெளியேறுவது, இந்த ஜமாஅத்தை விட்டு வெளியேறினால் அவர்களுடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்கள். எனவே இதிலே ஒரு சான் அளவு என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்திருக்கிறார். எந்த அளவு இந்த கட்டுப்பாடு விஷயத்திலே ஜமாஅத்தோடு ஒன்றிணைக்கின்ற விஷயத்திலே முஸ்லீம்கள் சரியாக இருக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடத்திலே வலியுறுத்துகின்றார்கள். ஒரு சான் அளவு வெளியேறி சென்றாலும் அவர்களுடைய மரணம் அடுத்த கதி, அவர்கள் அதே நிலையிலே மரணிப்பார்களாக இருந்தால் ஜாஹிலிய மரணத்தை அவர்கள் அடைவார்கள். ஜாஹிலிய மரணத்தை பொறுத்தவரையில் எவர்கள் ஜாஹிலியத்திலே மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கு நீங்கள் நரகத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதிலும் ஜமாஅத்தினுடைய ஒரு பெருமதியை, இஸ்லாத்திலே ஜமாஅத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று கிதாபு சுன்னா என்ற கிரந்தத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜமாஅத்து ரஹ்மா வல் ஃபுர்கத்து ஆதாம், இந்த ஜமாஅத் இருக்கிறதே கூட்டமைப்பாக செயல்படுவது, பிரிவினைகள் இல்லாமல் ஒரு கூட்டமைப்பாக இருப்பது இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். எவர்கள் பிரிந்து செல்கின்றார்களோ, முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள், சரியான கூட்டம் என்கிறார்கள், வழிகேடு என்பதை சொல்லாமல் இருக்கின்றார்கள், இப்படி இருக்கக்கூடிய நிலையில் எவர்கள் பிரிந்து விடுகின்றார்களோ அது அதாப் அல்லாஹ்வுடைய தண்டனை என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஜமாஅத் என்பது அல்லாஹ்வுடைய அருள், பிரிவினை என்பது அல்லாஹ்வுடைய தண்டனை. அதேபோன்று திருமிதி என்ற கிரந்தத்தில் 2165 இலக்கத்திலே வரக்கூடிய ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் அல் ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வ இய்யாக்கும் வல் ஃபுர்கா, உங்களையும் பிரிந்து செல்வதையும் நான் எச்சரிக்கின்றேன், ஃப இன்ன ஷைத்தான மால் வாஹித், நிச்சயமாக ஷைத்தான் ஒருவரோடு இருக்கின்றான், வஹோமினல் இஸ்னைன் அபஅத், அவன் இரண்டு பேரை விட்டும் தூரமாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராத பஹ்பூஹத்தல் ஜன்னா ஃபல் யல்தம் அல் ஜமாஅ, யார் சுவனத்தின் நடுப்பகுதியிலே அவர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அவர் அல் ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதிலும் ஜமாஅத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய பிரயோஜனத்தையும் எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. யார் சுவனத்தின் நடுப்பகுதியிலே குடியிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அவர் ஜமாஅத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும். யார் தனித்து செயல்படுகின்றாரோ அவரோடு ஷைத்தான் இருக்கின்றான். யார் இருவர் தனித்து செயல்படுகின்றார்களோ அவர்களோடும் ஷைத்தான் இருக்கின்றான். என்றாலும் கொஞ்சம் தனித்து இருப்பதை விட கொஞ்சம் தூரமாக இருக்கின்றான். எவர்கள் ஜமாஅத்தாக ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கை அவர்கள் மீது இருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கின்றது. அதேபோன்று அவர்கள் சுவனத்திலே நடுப்பகுதியிலே குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. எனவே சுருக்கம் என்னவென்றால், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முஸ்லீம்களுடைய கூட்டமைப்பு எந்த ஒரு இயக்கம் சார்ந்ததல்ல. நாங்கள் எந்த ஒரு இயக்கத்திற்காகவும் வக்காலத்து வாங்குவர்களும் அல்ல, அந்த இயக்கத்தை சார்பவர்களும் அல்ல, அதற்காக சார்ந்து இருப்பவர்களும் அல்ல. எங்களுடைய நோக்கம் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கி அந்த வகையை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சுவனத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு கூட்டமைப்பாக இருக்க வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே ஒரு அமீர் இருக்க வேண்டும். அவருக்கு நாங்கள் விருப்பிலும் வெறுப்பிலும் உற்சாகமான வேலையிலும் கஷ்டமான வேலையிலும் அவருக்கு முழுமையாக செவிமடுத்து கட்டுப்பட வேண்டும். எப்பொழுது தடை? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விஷயங்களை ஒரு அமீர் எவ்வாறாக இருந்தால் அந்த விஷயத்திலே கட்டுப்பட முடியாது. எனவே எல்லா அமைப்பினருக்கும், அது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய அமைப்பு பெயர்களை எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு உங்களுடைய பல இமாம்களை நீங்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு வாருங்கள், நாங்கள் அல்லாஹை வணங்குவோம், அல்லாஹுடைய வேதத்தை நாங்கள் பின்பற்றுவோம், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதனை செய்தார்களோ, எதனை அங்கீகரித்தார்களோ அதை நாங்கள் எடுத்து நடப்போம். எது வேதமாக அல்லாஹுடைய வேதமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒன்று சேருவோம் என்று நாங்கள் அவர்களை அழைக்கின்றோம். இந்த அழைப்பு இஸ்லாத்திற்கான அழைப்பு, முஸ்லீம் ஆகுவதற்கான அழைப்பு. இந்த போன்ற ஒரு அழைப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலும் யூதர்களுக்கு மத்தியிலும் பொதுவான ஒரு அழைப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். சூரத்து ஆல இம்ரான் என்னும் அத்தியாயத்தின் 64வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப், வேதத்துடையவர்களே, தஆலவ் இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வ பைனகும், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே சமமான ஒரு வார்த்தையின் பால் நீங்கள் வாருங்கள். என்ன விஷயம்? அல்லா நஅபுத இல்லல்லாஹ், நாங்கள் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் அடிபணியக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. அதே போன்று வலா முஷ்ரிக பிஹி ஷைஅன், அந்த அல்லாஹுக்கு எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்கக் கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, பிரிவதாக இருக்கலாம், அல்லாஹ் சொல்லாததை செய்வதாக இருக்கலாம், அதே போன்று அல்லாஹ் அல்லாததை வணங்குவதாக இருக்கலாம், விதத்தை செய்வதாக இருக்கலாம், எந்த ஒரு ஷிர்க்காக இருந்தாலும் அல்லாஹுக்கு நாங்கள் எந்த ஒன்றையும் இணை வைக்கக் கூடாது. வலா யத்தகித பாதுனா பாதன் அர்பாதன் மின் தூனில்லாஹ், எங்களில் சிலர் ஒரு சிலரை ரப்புகளாக ஆக்கி கொண்டு அவர்கள் சொல்லுவதையே பின்பற்றிக் கொண்டிருக்க கூடாது. யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு அடிபணிய வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், முஸ்லீம்களாக இருக்க வேண்டும், ஜமாஅத்தாக இருக்க வேண்டும், இதன்பால் வாருங்கள் என்று நாங்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் அழைக்கின்றோம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலே அழைத்தார்களோ அதே போன்ற ஒரு அழைப்பை நாங்களும் கொடுக்கின்றோம். இப்படி அவர்கள் வரவில்லை என்றால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் வரவில்லையா, உங்களுக்கு உங்களுடைய இயக்கம் பெரிதா, உங்களுடைய மதஹப் பெரிதா, உங்களுடைய இமாம் உங்களுக்கு பெரிதாக இருக்கின்றதா? அப்படி என்றால் நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அழைப்பை நாங்கள் எல்லா சமூகங்களுக்கு மத்தியிலும் கொடுக்கின்றோம். எந்த ஒரு இயக்கத்திற்கும் சார்பாக நாங்கள் அழைக்கவில்லை. அல்லாஹ் எங்களுக்கு வைத்த பெயர் சம்மாக்கும் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தால் நாங்கள் எந்த ஒரு இயக்க பெயர்களையும் சொல்ல மாட்டோம், நாங்கள் முஸ்லீம்களாக இருப்போம், வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 1715 இலக்கத்திலே வரக்கூடிய ஹதீஸ். இன்னல்லாஹ யர்லாலக்கும் சலாசா, நிச்சயமாக அல்லாஹு தாலா மூன்று விஷயங்களை உங்களுக்கு புரிந்து கொள்கின்றான். வயக்ரஹலக்கும் சலாசா, மூன்று விஷயங்களை வெறுக்கின்றான். அவன் விரும்பக்கூடிய மூன்று விஷயங்களை சொன்னார்கள். ஃபயர்லாலக்கும் அன்தாபுதுஹு, நீங்கள் அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும் என்பதை அவன் விரும்புகின்றான். வலா துஷ்ரிகூ பிஹி ஷய்யன், அவனுக்கு ஒரு கடுகு பிரமாணமேனும் நீங்கள் சிறுக்கு வைக்க கூடாது என்பதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். அதே போன்று அன்தா தஸ்மு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அனைவரும் அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கி அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடிக்க வேண்டும், அதிலே பிரியக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். எனவே இந்த விரும்பக்கூடிய சில விஷயங்களின் பால், ஒற்றுமையின் பாலும், உண்மையான முஸ்லீம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பாலும், முஸ்லீம்களுடைய கூட்டமைப்பின் பாலும் எல்லா சமூகத்துக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இது ஒரு இஸ்லாமிய அழைப்பு. எனவே எங்களுக்கு மத்தியிலே ஏதாவது குரான் ஹதீஸ் ரீதியிலே அல்லாஹுடைய வேதத்திற்கு முரணாக தவறுகள் இருக்குமாக இருந்தால் அழகான முறையிலே சுட்டி காட்டுங்கள். உண்மையிலே தவறாக இருந்தால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றோம். எனவே இஸ்லாம் என்பது ஒரு ஜமாஅத் சார்ந்தது, அது ஒரு ஜமாஅத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த ஜமாஅத்துக்குள் தான் இஸ்லாம் இருக்கும், அதன் அடிப்படையிலே தான் அந்த ஜமாஅத் செய்யப்பட்டது செயல்படும். இதன் அடிப்படையிலே நாங்கள் செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவரையும் இதே சத்திய கூட்டத்தில் அல்லாஹுடைய கயிற்றில் பிடித்து ஒற்றுமையாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உண்மையான முஸ்லீம் கூட்டமைப்பில் அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் உறுதியாக வாழ வைக்க வேண்டும். வாக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக். கடைசியாக எங்களுடைய மஜ்லிஸு ஷூராவிலே சென்ற சனிக்கிழமை நடைபெற்றது. அந்த மஜ்லிஸு ஷூராவிலே நாங்கள் ஒரு விஷயம் சம்பந்தமாக ஆய்வு செய்திருந்தோம். அதாவது பள்ளிக்குள் நுழையும் போது வலது காலை வைத்து நுழைவதும், பள்ளியை விட்டு வெளியேறும் போது இடது காலை வைத்து வெளியேறுவதும், இது உண்மையிலே ஹதீஸ் தானா, எதற்கு ஹதீஸுக்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறதா என்பது சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு செய்தோம். பார்த்த வகையில் தெளிவாக இப்படி பள்ளிக்குள் நுழையும் போது வலது காலை வைத்து நுழைய வேண்டும், வெளியேறும் போது இடது காலை வைத்து வெளியேற வேண்டும் என்பதற்குரிய தெளிவான ஹதீஸ் ரீதியிலான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாங்கள் முடிவாக எடுத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரம் அது ஒரு பிரசுரமாக உங்களுக்கு விரிவாக தரப்படும். இது சுருக்கமான ஒரு முடிவு. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.